வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தாவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லையென்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் நிலம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.